இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக தேவனுடைய ஆவியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன், நான் அன்னிய பாஷை பேசுகிறேன், மற்றவர்களை விட எனக்கு விசுவாசமான ஆவி இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறது எப்படி, அல்லது தேவன் அவனிடத்திலே வாசம் பண்ணுகிறாரா, அல்லது தேவனுடைய ஆவி அந்த மனிதனிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்கிற காரியத்தை வேதத்திலிருந்து பல வசனங்களோடு ஒப்பிட்டு நாம் இன்று சிந்திப்போம். 1 யோவான் 4:1-3 உள்ள வார்த்தைகளை வாசிப்போம். 1 யோவான் 4:1-3.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது.
போதும். தேவனுடைய ஆவியை கண்டுபிடிக்கிறதற்கு நம்மளுக்கு ஒரு ஆதாரமான வசனம் இருக்கிறது. எப்படி என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிற ஆவிகள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் இருக்கிற ஆவிகள் கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆவிகள், அல்லது அசுத்த ஆவிகள், அல்லது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள். எப்படி இந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது என்ன நடைபெறுகிறது அங்கே, யாருக்கா தெரியுமா? என்ன அறிக்கையிடுகிறார்கள்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் உண்மையான மனுஷகுமாரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்மளுக்கு எப்படி ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் பூமியில் வந்த பொழுது ஆவி ஆத்மா சரீரம் இருந்தது. அப்போது இயேசுவை பார்த்தவர்கள், அற்புத அடையாளங்களை பெற்றவர்கள், சரீரத்தில் சுகம் பெற்றவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் தங்களுடைய இருதயத்தில் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது சரீரப்பிரகாரமான அற்புத அடையாளங்களையும் செய்தார். அதே மாதிரி ஆவி ஆத்மாவில் தேவையான நித்தியஜீவ வார்த்தைகளையும் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு போய் 2000 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் ஆராதிக்கிறோம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். அதே மாதிரி அவர் ஆவியில் பேசின வார்த்தைகள் மூலம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு யாரை ஆராதிக்கிறார்கள்? மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து நம்மளுக்காக சிலுவையிலே மறைத்து பாடுகளை பட்டார், எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம எதை ஆராதிக்கணும்? சரீரத்தை ஆராதிக்கணுமா, ஆத்மாவை ஆராதிக்கணுமா, அல்லது ஆவியில் ஆராதிக்கணுமா? ஆராதிக்கணும். ஆனால் இன்றைக்கு எதை ஆராதி கொண்டு இருக்கிறார்கள்? இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறது. அதுக்கும் ஒரு பலன் இருக்கிறது, அதுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. எப்படி நம்முடைய மாம்சத்துக்கு சரீரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் சரீரத்திற்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய வார்த்தைக்கு எப்படி வல்லமை இருக்கிறதோ அதே போல் தேவனுடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அப்போது கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது அந்தி கிறிஸ்துகள் அல்லது தேவனுடைய ஆவியை பெற்று கொள்ளாதவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட மாட்டார்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ வானத்திலிருந்து கடவுள் பூமிக்கு வந்தார், அவர் அவ்வளோ வல்லமையில் தேவனை மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் ஆவியையும் பிரிக்கும் பொழுது ஆவி தான் மனுஷனுக்கு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, சரீரத்தில் அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. சரீரத்தில் எது கிடைக்கும்னா அற்புத அடையாள சுகம். அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது சரீரத்தில் சுகம் கொடுத்தார், அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை மட்டும் ஆராதிக்கிறவர்களுக்கு ஏதோ சரீர சுகம் மட்டும் கிடைச்சா கிடைக்கும். அப்போ இன்றைக்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட சொல்லும்போது அநேகர் அறிக்கையிட மாட்டார்கள். 2 யோவான் 1:7-10 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணாத ஒரு ஆளை என்ன பண்ணணும், வீட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிக்கை பண்ணினாதான் அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் எல்லாருமே எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறார்கள். ஒருவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணும் பொழுது அவனுடைய எண்ணம் எல்லாம் எண்ணத்தில் முக்கியமாக இருக்குதுன்னா கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட உபதேசத்தை தான் முக்கியமாக நாடுகிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் பிரியம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், சரீரத்திலே செய்த அற்புத அடையாளங்களை பெரிதாக வைத்து கொண்டு அதைத்தான் முக்கியப்படுத்துவாங்க. அன்னைக்கு அற்புத அடையாளம் பெற்றவர்கள் அநேகர் மரித்தார்கள். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், அவனும் மரித்தான். ஆனால் அன்றைக்கு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தினால் ஆவி ஆத்மாவில் உயிரடைந்தவர்கள் இன்றைக்கும் உயிருள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவோடு கூட வெளிப்படுவார்கள். அதனால் இன்றைக்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்துவை அறிக்கை பண்ண சொன்னால் அநேகருக்கு முடியாது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, அவர் தேவாதி தேவன், வல்லமையில் கர்த்தர், அவர் வானத்திலேருந்து பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சையே மாற்றிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியிலே இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படவில்லை அல்லது தேவாதி தேவனே நேரடியாக வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவன் தேவனுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் மாம்சத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ மனுஷகுமாரன் வானத்திலேருந்து பூமிக்கு இறங்கி வந்தார், அப்போ அங்கே தேவனுடைய வார்த்தை தான் வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்குது. ஆனால் சரீரம் பூமியிலேருந்து உண்டானது, அது சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் மருவ மலையில் அப்படியே இந்த ஆகாயத்தில் விட்டுட்டு போயிட்டார். போகும்போது அவர் போனார், சரீரம் இந்த பிரபஞ்சத்தோடையே நிற்கும். அப்போ இன்றைக்கு மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி அறிக்கை பண்ணாதவர்கள் என்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள்வாங்க? அற்புத அடையாளங்கள் இந்த மாதிரி இருக்கிற காரியங்களை வச்சு, பைபிளில் இருக்கிற வசனங்களெல்லாம் வச்சு, தங்களுடைய சொந்த ஆவினால் கள்ள தீர்க்க தரிசிகளாகவும் அந்தி கிறிஸ்துவர்களாகவும் வஞ்சிக்கிற ஆவிகளையும் கொண்டு நடப்பார்கள். அப்போ ஒருவன் கிறிஸ்து மாம்சல் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் பொழுது அவன் முழுவதுமாக கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறான். அப்போ இந்த மாம்சல் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த மனிதனையும் நீங்கள் உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. அப்படின்னா பிரைஸ் லார்டுன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவங்க வாழ்த்துதல் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைஸ் லார்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் வந்து நம்முடைய முன்னோர்கள் யாருக்குமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னதே இல்லை. ஆனால் பைபிளில் இருக்குது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரியம் வித்தியாசமாக எழுதியிருக்குது. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறதே விட்டுருவீங்க. அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். அப்படியாக மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்களை நாம் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம், மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் தேவனாக ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் முக்கியமில்லை. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது செய்த அற்புத அடையாளங்களைத்தான் முக்கியப்படுத்தி அதையே மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒருவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைகளை அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவன் ஆவியிலே பிழைக்கிறான். ஒன்று தீமத்தேயு 3:16 1 தீமோத்தேயு 3:16 போதும். அப்ப தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. எல்லாருக்கும் தேவபக்தியினுடைய ரகசியம் இருக்கிறது. ஆனா அந்த தேவபக்தியினுடைய ரகசியத்தில் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொன்னால் அதைய சொல்லவே மாட்டாங்க வெளியே. ஐயோ, தேவாதி தேவனை மாம்சத்தில் வெளிப்பட்டார்ன்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய கர்த்தரை நான் மறுபடியும் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆச்சு, அதனால் அந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக பூமிக்கு வந்த பொழுது மாம்சம் சரீரம் ஒன்று இருக்கிறது, அவர் பேசின நித்தியஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. அதை ரெண்டையும் நாம் பிரிக்கணும். அதை ரெண்டையும் பிரிக்க தெரியலனா நம்மளுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய ஆவியை அல்லது கிறிஸ்துவனுடைய நித்தியஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அல்லது நித்தியஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஆராதிப்பார்கள். அப்பொழுது தேவபக்திக்குரிய ரகசியம் இருக்கிற எல்லாருமே என்னத்தை ஏற்றுக்கொள்வார்கள்னா, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத கண்டிப்பாக வாயத்தரது சொல்லிதான் ஆகணும், அதை விசுவாசிக்க தான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு கள்ளத்தீர்க்க தரிசிகள், அந்தி கிறிஸ்துகள், வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறவர்கள் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அல்லது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்ல மாட்டார்கள். 10:9-11 வாசிப்போம். 10:9-11
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், அவரை விசுவாசிக்கிறது எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது.
ஆ போதும். என்னவென்றால் கத்ரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கிட்டு தேவனை அவரை மருத்துவருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இங்கே வாயினால் அறிக்கை பண்ணுறது எதை அறிக்கை பண்ணுறது? எல்லாரும் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆமாம் பாவத்தை அறிக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா கத்ரா இயேசுவை, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்து வரல, கர்த்தராய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கிட்டு தேவன் அவரை மரித்தோர்லேருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தாய். அப்போ மரித்தோர்லேருந்து எழும்புவதற்கு முன்பு என்ன இருந்தது? மரித்தோர்லேருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இந்த இயேசுவை வாயினால் அறிக்கையிடும் போது அவன் என்ன காரியத்தை அறிக்கையிட வேண்டும்? இல்லை இல்லை, மரித்தோர்லேருந்து எழும்புவதற்கு முன்பதாக என்ன காரியம் இருந்தது, என்ன ஜீவன் இருந்தது சொல்லுங்கள் பாப்போம், கொஞ்சம் சிந்திக்க பார்ப்போம். மரித்தோர்லேருந்து எழும்புவதற்கு முன்பதாக அவருடைய சரீரம் எப்படிப்பட்டது? மாம்சில் வெளிப்பட்டது. அப்போ மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அந்த மாம்சில் வெளிப்பட்ட சரீரம் மரித்து உயிர் தெழுந்ததுனால நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா நித்திய ஜீவ வார்த்தைகள். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு புரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் யாருக்குமே புரியாமல் இருந்தது, யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வார்த்தைகள் மிகவும் வல்லமையாக விசுவாசிக்கப்பட்டது. அப்போ மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு அப்புறம் தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று நம்ம விசுவாசித்தாதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அப்போது மரித்தோர்லேருந்து எழுப்புவதற்கு பின்புள்ள சரீரம், மரித்தோர்லேருந்து எழும்புவதற்கு முன்பு இந்த சரீரம். அப்போ இன்றைக்கு மாம்சில் வழிபட்ட இயேசுங்கிறது மரித்தோர்லேருந்து உயிர் தெழுவதற்கு முன்புள்ள சரீரம். அப்போ நாம் இன்றைக்கி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம், உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். அப்படி உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கும் போது நாம் ஏன் வந்து உயிர் தெழுவதற்கு முன்பு இருந்த சரீரத்தை அறிக்கை பண்ணக்கூடாது? அறிக்கை பண்ணணும், ஆனால் இன்றைக்கி அறிக்கை பண்ண மாட்டாங்க. அப்போ மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லாருமே என்ன, எந்த தேவனை ஆராதித்து கொண்டு இருக்காங்கன்னா, ஏன்னா உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கலை. நம்ம எல்லோரும் சொல்லுவோம் நாங்களாம் உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு கிறிஸ்தவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் மார்தட்டி சொல்லுவாங்க, நாங்கள் உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம், எங்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அறிக்கை பண்ண சொல்லும்போது எதை அறிக்கை பண்ணுவாங்கன்னா மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி எல்லாமே செய்வாங்க, உயிர் தெழுந்த தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் பொழுது தான் நாம் உயிர் தெழுந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறோம். பேச்சளவில் வந்து இன்றைக்கி உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் அவருடைய விசுவாசங்கள் தேவனை ஆராதிப்பது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அதை அநேகர் படமாக வச்சுருக்காங்க, சிலது சிலையாக வச்சுருக்காங்க, சிலது மனசில் கண்ணை மூடுனா அப்படியே அந்த காயம் பட்ட அந்த கரம் வரும், அந்த சொப்பனம் வரும். அப்படி நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வடிவத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அவர்கள் தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உயிர் தெழுந்த தேவனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உயிர் தெழுந்தவர் ஆவியாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். அப்படியாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆரம்ப கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணினாதான் அவர் மரித்து உயிர் தெழுந்து இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க முடியும். அன்றைக்கு மாம்சில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் பொழுது அவர் மரிக்கவில்லை, அவர் அப்படியாகவே இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாரும் விசுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு மாம்சில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள், அநேக வஞ்சிக்கிற ஆவிகள், அநேகர் அந்தி கிறிஸ்துகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏசியா 48:1-2. ஏசியா 48:1-2. போதும். இங்கே இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரிட்டு சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறமாகிய யாக்கோப்பின் வம்சத்தாரே கேளுங்கள். இங்கே தேவனை அறிக்கையிடுகிறார்கள். ஆனால் எப்படி அறிக்கையிடுறாங்க? உண்மையும் நீதியும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது அங்கே உண்மையும் நீதியும் இல்லை. உயிர் தெழுந்த தேவனை அறிக்கையிடவில்லை அல்லது நித்தியஜீவ வார்த்தைகளை அறிக்கையிடவில்லை. அவர்கள் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறவங்கள போல காமிக்கிறாங்க. ஆனால் அறிக்கையிட்டதில் அதில் அந்த வார்த்தையில் உண்மை நீதி இல்லாமல் இருக்கும்போது அங்கே நித்தியஜீவ வார்த்தைகள் இல்லை. அப்போ எதை அறிக்கையிடுகிறார் என்று சொன்னால், மாம்சில் வழிபட்ட இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களையும் அந்த 3.5 வருஷம் இருந்து செய்த அந்த சரீர பிரகாரமான நன்மைகளை, பிசாசுகளை துரத்துனது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய அற்புத அடையாளங்களை மையமாக கொண்டு மட்டும்தான் இன்னைக்கு தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது உண்மையும் நீதியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதில்லை. தேவனுடைய வார்த்தைகளை அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அற்புத அடையாளங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து இப்படியாக தேவனுடைய நாமத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் பற்றுதலாக இருந்து, அது என்ன சொல்கிறாங்கன்னா 2 வசனம், அவர்கள் தங்கள் பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தரின் நாமமுள்ள இஸ்ரவேல் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள். நாங்கள் தான் 144,000 பேர் பரிசுத்த நகரத்தார். இங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆமாம் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்ககிட்ட உண்மையும் இல்லை நீதியும் இல்லை, கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதில்லை. ஆனால் தேவனை அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் கிரியினாலே மறுதளிக்கிறார்கள். எபிரேயர் 1:5 எபிரேயர் 9:1-5 வாசிப்போம். எபிரேயர் 9:1-5. எபிரேயர் 9:1.
முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளுக்கு பூமிக்குரிய பரிசுத்த தலத்து உடையதாக இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் புத்தி விளக்கும் மேஜையும் தேவசமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசங்களும் முழுவதும் பொற்றகடு புதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆடனுடைய தலித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்த விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை.
போதும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் சொல்லிட்டு இப்பொழுது இவைகளை குறித்து பேச சமயம் இல்லைன்ட்டார். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இது புரிஞ்சிருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு இப்பொழுது இவைகளை குறித்து விவரமாய் பேச சமயம் இருக்குது. அப்படின்னா அன்னைக்கு தெரியாதனால நேரம் இல்லைன்ட்டார். இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இன்னைக்கு நேரம் இருக்கு. சோத்திரம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2000 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் உயிர்த்தெழுந்து, அல்லது முத்திரையுடைக்கப்பட்ட வார்த்தைகள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அதனால் அன்றைக்கு இந்த காரியம் விளங்கலை. ஆனாலும் அப்போஸ்தலனாய் பவுல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அப்படி வியாக்கியானம் பண்ண காரியத்தை அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள்னால அது உணர்ந்து கொள்ளப்படவில்லை. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஜனங்களுக்கு. உதாரணமாக ஆண்டவர் வந்து மோசேக்கு கற்பலைகள்னால பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். அந்த பிரமாணத்தை வாசித்து புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் ஆச்சு ஜனங்களுக்கு? யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். மோசேக்கு வந்து ஆண்டவர் கற்பலைனால் எழுத்துக்களை எழுதி கொடுத்தார். அப்போ தான் முதல் எழுத்துனா என்னன்னு மனுஷன் பார்க்குறான். அப்போ அந்த எழுத்தை வாசித்து அதனுடைய பொருளை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் எடுத்தது? ஆமாம், 2500 மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்து தான் அந்த எழுத்தை என்னங்கிறத வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொன்னார். அப்போ அந்த 1500 வருஷமும் அந்த எழுதுனவே தான் போயிட்டுருக்காங்களோ ஒழிய அதனுடைய அர்த்தத்தை உங்களால் புரிய முடியல. அதனால தான் பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் மோசேக்கு எங்களுக்கு இப்படி எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு எழுத்தின்படி இருக்கிற அந்த எழுத்தை மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. 1500 வருஷம் எடுத்திருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆவியிலையும் ஆத்மாவிலையும் புரிந்து கொள்ளும்படியாக நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை மனுஷனுக்கு புரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சொல்லுங்க பாப்பா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனார். அன்னைக்கு மோசே எழுத்தின எழுத வாசிக்கிறதுக்கு 1500 வருஷம் எடுத்தது. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு, அல்லது ஆவியிலே ஆத்மாவிலே உணர்ந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? சுமார் 2000 வருஷம் தாண்டியாச்சு. 2000 வருஷம் கழித்து தான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுடைய பொருள் அல்லது வியாக்கியானம் அர்த்தம் மனுஷனுக்கு புரியும். அது வரைக்கும் மனுஷனுக்கு புரியவே புரியாது. அது காலத்திற்குட்பட்ட ஒரு கட்டாயமாக இருக்கிறது. தேவன் காலங்களை வைத்து அதை தீர்மானித்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், 2 நாளைக்கு பின்பு நான் வந்து உயிர்த்தெழுவேன், 3வது நாளில் நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். எப்படி இயேசு கிறிஸ்து 2 நாள் கல்லறையில் இருந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளும் அவருடைய காலக்கணக்கின்படி 1 நாள் 1000 வருஷம், அப்போ நம்மளுக்கு 2000 வருஷம். அன்னைக்கு 3வது நாள் உயிர்த்தெழுந்த மாதிரி இன்றைக்கு நம்ம வந்து 3வது 1000 வருஷத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த 2 காரியத்தை பார்ப்போம். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் கொஞ்சம் காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொஞ்சம் காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது சொல்லுங்கள் பாப்போம். ஆசரிப்பு கூடாரம் எதற்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது தெரியுமா? நம்ம எவ்வளோ நாள் பைபிள் படிச்சிருக்கிறோம். சோத்திரம். யார் அங்கே சத்தம் போடுறது? ஆசரிப்பு கூடாரம் எதற்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். பரிசுத்தலம்னா என்ன? மகா பரிசுத்தலம்னா என்ன? ஆசரிப்பு கூடாரம். கூடாரம்னு என்ன அர்த்தம்? அதை முதல்ல சரீரம். அப்போ முதல் கூடாரம்னு என்ன? முதல் கூடாரம்னு என்ன? முதல் கூடாரம். 2வது கூடாரம்னு என்ன? எதுக்காவது ஒன்றா அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் கூடாரம் சரி, இருதயங்கிறது முதல் கூடாரமா ரெண்டாவது கூடாரமா? ரெண்டாவது கூடாரம். அப்போ முதல் கூடாரம்னா என்ன? சரீரம். பரிசுத்த ஸ்தலங்கிறது முதல் கூடாரங்கிறது சரீரம், ரெண்டாவது கூடாரங்கிறது நம்முடைய ஆத்மா. அப்போ முதல் கூடாரத்தில் தினந்தோறும் ஆசாரியன் போய் தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்துவான். அந்த விளக்கை தினந்தோறும் ஏற்றி வைக்கணும். ஓய்வு நாள்தோறும் இந்த தேவ சமூகத்து அப்பங்களை அடிக்க வைக்க வேண்டும். இப்படி தினந்தோறும் போய் செய்யக்கூடிய காரியம். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு டைமு போவோம். அப்போது ரெண்டாம் கூடாரத்தில் என்னென்ன இருக்குது? ஆ, போது போது போது. பொன்னார் செய்த தூப கலசம். என்ன பொன்னார் செய்த தூப கலசம்? சோத்திரம். நான் இது முதல்ல சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட கேட்குறேன். இன்றைக்கி பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், பொன்னார் செய்த தூப கலசம். நாம் உலக பிரகாரமான வார்த்தையெல்லாம் கேட்கும்போது என்ன ரெண்டு அர்த்தத்தில் பேசுகிறீங்க, மூணு அர்த்தத்தில் பேசுகிறீங்க, நாலு அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னு நாம் மற்றவங்களை பார்த்து கேட்போம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ரெண்டு அர்த்தம் இருக்குது, மூணு அர்த்தம் இருக்குது, நாலு அர்த்தம் இருக்குது. டபுள் மீனிங்னா ரெண்டு அர்த்தம். அப்போ உண்மையான உண்மையான வார்த்தைக்கு பின்பாக இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்போ அதை புரியக்கூடிய வயசு வந்து இப்போ தான் மனுஷனுக்கு வந்திருக்குது. அதனால தான் இந்த தலைமுறையில் விஞ்ஞானம் வளர்ந்து ரொம்ப உலகம் முழுவதும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது எல்லாரும் அடிமைகளாகத்தாங்க, அறிவிலையும் மனுஷன் அடிமையாக தான் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனாங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடச்சிது, அறிவிலையும் மனுஷன் வளர்ந்தான். அறிவில் வளர்ந்து 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 என்னான்னா மனுஷன் போய் சந்திரனுக்கே போயிட்டு வந்துட்டான். சந்திரனுக்கு எந்த வருஷம் போனாங்கன்னு தெரியுமா மனுஷன்? 62 போனான். சோத்திரம். 1962 போனான். முதல் முதல் போனது ஒரு பாஸ்டர், அவர் பேர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், முதல் முதல் போனது ஒரு பாஸ்டர், அவர் பேர் ஆம்ஸ்ட்ராங். ஆ, மூணு பேர் போனாங்க, மூணு பேர் போனாங்க. அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு போச்சு. ஆனால் ரஷ்யா எத்தனையோ டைம் போயிடுச்சு, ஆனால் போயிட்டு அங்கனால் திரும்ப முடியல. ஆனால் அமெரிக்கா தான் 10 போய் ஃபெயிலியர் ஆகி 11 போனாங்க. அப்போது விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகும்போது எல்லா இதுலேயுமே வளர்ச்சி. இன்றைக்கு நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நம்மளுக்கும் வந்திருக்கிறது. சரி, பொன்னார் செய்த தூப கலசம் சொல்லுங்கள் பாப்பா. முதல்ல பொன்னார் செய்த தூப கலசம், அப்புறம் பொருத்தவர்கள் பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் அந்த பொன்னார் செய்த தூப கலசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. தூப கலசம்னா என்ன சொல்லுங்க பாப்பா? அது இல்லை, தூப கலசம்னா எப்படி இருக்கும்? தூபம் அப்படின்னா
என்ன?
ஆ, அப்போ தூப கலசம்னா ஆ நெருப்பு அதில் இருக்கும், மேலே போட்டாச்சுன்னா அந்த வழியாக அப்படியே புகை மேலே வரும், வந்து புகையாக அப்படியே கக்கும். இது பொன்னார் செய்த தூப்ப கலசம். ஆஹா, சரீரம் கிடையாது. சோத்திரம். சொல்லுங்கள் பாப்போம். பொன்னார் செய்த தூப்ப கலசம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வருது பாருங்கள், தொண்டை வழியாக. அந்த தொண்டை தான் பொன்னால் செய்த தூப கலசம். தூப கலசங்கிறது நெஞ்சிலிருந்து இந்த வாய் வரைக்கும் வர்ற அந்த அமைப்பு. இருதயத்திலிருந்து வார்த்தை வர்ற வழி தான் பொன்னால் செய்த தூப கலசங்க. என்ன தொண்டை? தொண்டை, அதுக்கு பேர் தொண்டை. இந்த வாயும் தொண்டை எங்கே போய் இணைஞ்சிருக்குதுன்னா இருதயத்தினுடைய அடிப்பகுதியில் இணைஞ்சிருக்கு. அதுதான் இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பொன்னார் செய்த தூப்ப கலசம். அப்போ இந்த பொன்னார் செய்த தூப்ப கலசத்துக்கு கூட எது இணைக்கப்பட்டிருக்குதுன்னா உடன்படிக்கை பெட்டி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன். உடன்படிக்கை பெட்டினா என்னுடைய பிரமாணத்தை உங்களுடைய இருதயத்தில் எழுதி வைப்பேன். அப்புறம் அந்த பெட்டியிலே மண்ணாக வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா மண்ணாக இருக்குது. எங்கே மண்ணாக வச்சுருக்கலாம்? ஆமாம், இருதயத்தில் வைக்கணும். அது பொன்னால் செய்த அந்த பாத்திரத்தில் ரொம்ப பரிசுத்தமாக, சுத்தமாக, ரொம்ப கவனமாக, அப்படின்னா அசுத்தம் படாமல், தீமையான காரியங்களை இருதயத்தில் வைக்காமல் முக்கியமாக வைத்து. எப்படி நம்மளுக்கு ஒரு பவுன் ரெண்டு பவுன் தங்கம் வாங்கி கொடுத்தாச்சுன்னா எப்பா எவ்வளோ பத்திரமாக வைப்பாங்க. ஆமாம், நான் இது வரைக்கும் பொண்ணை வந்து கண்ணில் தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் கழுத்துலேயோ கையிலையோ எங்கேயுமே போட்டதே கிடையாது, தொட்டும் கூட பார்த்ததில்லை. ஆ, அப்போது பொற்பாத்திரம் ரொம்ப கவனமாக, ரொம்ப ஞானமாக தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்கும்போது எல்லாவற்றை விட முக்கிய கவனம் கொடுத்து மேன்மைப்படுத்தி ரொம்பவும் பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தாதான் அந்த பொற்பாத்திரத்திலிருந்து மண்ணாவை எடுத்து பசியாக இருக்கும்போது சாப்பிட முடியும். ஆ, அப்போ இந்த மண்ணா வந்து என்னென்னா எல்லா நாளும் வானத்திலேருந்து வரும், ஏழாவது நாள் என்ன பண்ணோம் வானத்துலேருந்து வராது. அப்போ ஏழாவது நாளுக்கு வேணுங்கிறத எப்போ ஆறாவது நாள் சேர்த்து வச்சுக்கணும். ஏழாவது நாளுங்கிறது ஏழாவது 1000 வருஷம். இப்போ இனிமேல் வந்து மண்ணா கிடைக்காது, ஆனால் ஆறாவது நாள் நம்ம 6000 வருஷத்தினுடைய கடைசியில் நாம் இருக்கிறோம். இப்போ நாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஏழாவது நாள், ஏழாவது நாள்னா ஓய்வு நாளினுடைய 1000 ஆண்டு ஆட்சியினுடைய ஆரம்பமே வந்து உபத்திரவ காலம் தான். எல்லாம் நினச்சிட்ருக்காங்க தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிச்சாச்சுன்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நம்ம தான் அது அப்படின்னு சொல்லி உக்காண்டிருக்காங்க. 1000 ஆண்டு ஆட்சியினுடைய ஆரம்ப 7 வருஷமே உபத்திரவ காலம்தான். அந்த உபத்திரவ காலத்தில் தேவனுடைய வார்த்தை கிடைக்கவே கிடைக்காது, பஞ்சம் வந்துடும். அதனால தான் கடைசி நாட்களிலே நான் பஞ்சத்தை அனுப்புவேன், தேவனுடைய வார்த்தை கேட்க கிடையாத பஞ்சம். உபத்திரவ காலத்தில் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கவே முடியாது. அதனால் 6வது நாள் தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். 6வது நாள் பொறுக்கி வைக்காமல் இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 6வது நாள் காலையில் வந்து மண்ணாக கிடைக்குது, சரி இப்போ பொறுக்கலாம் இப்போ பொறுக்கலாம் நினச்சிட்ருப்போம். மதியானம் 12 மணி ஆச்சு, மண்ணாவை எடுக்கிறதுக்கு போனால் எப்படி இருக்கும்? வெயில் ஏற ஏற மண்ணாக உருகி போயிடும். அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவம் பெருக பெருக தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷங்கிட்ட இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு மண்ணாவை சேர்த்து வைக்காதனால உபத்திரவம் பெருகுது. பெருக பெருக என்னன்னா அங்கே மண்ணாவை சேர்த்து வைக்க முடியாமல் போய் மண்ணா இல்லாமல் திரும்பி வராங்க. அப்படியாக இருதயத்துக்குள்ளே பொற்பாத்திரத்திலே மண்ணா இருக்குது. அப்புறம் ஆரோனுடைய தழுத்த கோல், அப்படின்னா ஊழிய அழைப்பு ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தினால தான் அது கிடைக்கும். அதை விட்டு போட்டு என்னை பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணிட்டாங்க, என்னை எவாஞ்சலிஸ்டாக மாற்றிட்டாங்கன்னு, எங்கள் அப்பா ஊழியக்காரு, எங்கள் மாமா ஊழியக்காருன்னு போனால் ஒன்றும் நடக்காது. அது ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த தளிர்த்த கோல் வந்து அந்த 2வது கூடாரத்தில் இருதயத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலையும் சிந்தித்து தியானிக்கிறதுனால பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள்னால கிடைக்கிற ஊழிய அழைப்பு. ஒரு ஊழிய அழைப்பு வேறொரு மனுஷன் கொடுக்க முடியாது, தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும். அப்போ அந்த பொன்னால் செய்த பாத்திரத்தில் இருக்கிற மண்ணாவை சாப்பிட்டு இருந்தாதான் அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோளுங்கிறது நம்மளுக்குள்ள ஊழிய அழைப்பு என்றைக்கும் துளிர்த்துட்டே இருக்கும். இது கடன் வாங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், காஞ்சி போயிடும். அமெரிக்காவில் போய் பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க, காசு கொடுத்து பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க, அந்த பட்டமெல்லாம் காற்றுல அப்படியே பறந்து போயிடும். ஆனால் இருதயத்தில் இருந்தால் அது துளிர்த்த கோளாக இருக்கும். எந்த ராத்திரியில் எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த ஊழியாய்ப்பு வேற ஒரு ஆளும் எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன இவர் தான் பிரசங்கம் பண்ண முடியுமா, நானும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. அது ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அப்படியாக இரண்டாம் கூடாரத்தில் இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலகைகள், அப்போ என்னுடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன். அப்போ இவ்வளவும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கார். அப்போ இந்த இதுக்கு மேலே அதற்கு மேலே மயிமுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தது. அப்போ ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்காகவும் தேவ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, உத்தரவாதம் பண்ணுறாங்க. அந்த உத்தரவாதம் எங்கே இருக்குதுன்னா ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இருக்குதுங்க. இங்கே கேருபீன்கள் இங்கிருந்து பாதுகாத்துட்டு இருக்குது. அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு, இவர்களுடைய இந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வேண்டியும் தேவ தூதர்கள் தேவனுடைய சமூகத்தை தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதை வந்து நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் தேவ தூதர்களுடைய அசைவாடுதல் அல்லது தேவனுடைய அசைவாடுதல் அந்த கேருபீன்களைப் போல இருந்து நம்முடைய ஆத்மாவிலே தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அப்படி வந்து இன்னைக்கு கிருபாசனங்கிறது எதுனா, எது கிருபாசனம், கிருபாசனம் என்ன, இது கிருபை இருந்தாதான் கிருபாசனம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். கிருபையே இல்லைனா அது எங்கே எந்த கடையில் கிடைக்கும்னு நினைப்பாங்க. கிருபையை எங்கே உணர்ந்து கொள்ள முடியும்னா நம்முடைய இருதயத்தில் தான் உணர்ந்து கொள்ள முடியும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ கிருபைங்கிறது இரக்கங்கிறது இருந்தால் தான் அந்த கிருபாசனம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையான்னு தெரியும். ரொம்ப கொடூர நெஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு அங்கே கிருபாசனம் எங்கே இருக்க போகுது, ஒன்றும் இருக்காது. இப்படியாக இரண்டாம் கூடாரம் சோத்திரம் எப்படி ஆகிற 9 6 10 வரை வாசிப்போம். இப்போ இங்கே 9 பற்றி இங்கே தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்காரு. அன்னைக்கு வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த 9 சரீரம் 2 இருதயங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அதை விவரமாக எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. இப்போ இங்கே நாம் 6-7 வாசிப்போம். போதும். இப்போ ஆராதனை காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 9 நித்தமும் பிரவேசிப்பார்கள். தினமும் வந்து தேவனை ஆராதிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ 9 ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வருவான். 9 அப்படின்னா சரீரத்தில் தேவனை தினந்தோறும் ஆராதிப்பார்கள். அப்போ சரீரத்தில் தினந்தோறும் ஆராதிச்சுட்டு இருந்தா அந்த ஆராதனை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அன்னைக்கு எழுத்தின்படி இருக்கிற காலத்தில் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் பொருளுக்கு வந்துட்டோம். 9 சரீரத்தில் நித்தமும் நாம் தேவனை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 8 வாசிப்போம். போதும். அப்போ முதலாம் கூடாரத்திலேருந்து ஆராதனை செஞ்சிட்டு இருந்தா நம்ம ரெண்டாம் கூடாரத்தில் பிரவேசித்து தேவனை ஆராதனை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு நாம் எந்த கூடாரத்துக்கு போகணும்? ரெண்டாவது கூடாரத்துக்கு போகணும். ரெண்டாவது கூடாரத்துக்கு போகணும். ரெண்டாவது கூடாரத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரைச்சிலையை கிழித்து நாம் எல்லாருமே நேரடியாக தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும் வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ரெண்டாம் கூடாரத்தில் போய் எல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களா? முதலாம் கூடாரத்திலே உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்னா, அறிக்கை பண்ணிட்டு சரீரத்தில் மட்டும் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ரெண்டாம் கூடாரத்துக்கு போறதை யார் தடை பண்றாருனா, அன்னைக்கு ஆசாரியம் தான் பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு ஆசாரிகள் அநேக பேர் இருந்து உக்காந்துக்கிட்டு எம் மூலம் தான் நீங்க ஆண்டவருக்கு போக முடியும், நான் தான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களை வந்து மேய்க்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்காரு, நான் தான் உங்களை மெய்ப்பேன், உங்களுக்காக பறித்து பேசுறது நான் தான் அப்படின்னு இன்னைக்கு இடையில பிடிச்சி உக்கார வச்சுட்டு இருக்காரு. அதனால ஜனங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்காதனால இன்னைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்து ஒருவர் தான். அப்போ அந்த கிறிஸ்துவை வந்து நம்மளுக்கு மகா பிரதான ஆசாரியராக இருந்து ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிறதுக்கு வழியை உண்டாக்கி வச்சுருக்காரு. அப்படி இருக்கிற வழியை யார் கெடுக்கிறானா? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க, ஆசாரியர்கள் இன்னைக்கு கெடுத்து வச்சுருக்காங்க. அப்போது ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகணுன்னா முதல் கூடாரம் கண்டிப்பாக என்ன ஆகணும்? அழியணும். இங்கே முதல் கூடாரம் நிற்கும் அளவும் ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிற வழி தெரியல. எட்டாம் வசனம் இன்னொரு தடவை வாசிப்போம். அப்படின்னா முதல் கூடாரம் எப்படி நிற்கிறத இல்லாம பாக்குறது? ஆமாம். அப்படின்னா முதல் கூடாரம் வந்து அழியணும். எப்படி அழிக்கிறது முதல் கூடாரத்தை? எப்படி ஆவியில முதல் கூடாரம் அழியணும்னா முதல் கூடாரம் சாகணும், மாம்சம் சாகணும், சரீரம் சாகணும், சரீரத்தினுடைய கிரியைகள் ஆவியினுடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கிரியைகள்னு நாம் படிக்கிறோம். அப்போ மாம்சத்தின் கிரியைகள் சாகணும், முதலாம் கூடாரம் ஒழியணும். அப்படின்னா மாம்ச சரீரத்தினுடைய இச்சைகள் சாக வேண்டும். அப்படி செத்தாதான் ரெண்டாம் கூடாரத்தில் போய் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அது அப்படி செய்ய முடியாது. முதல் கூடாரம் நிற்கும் வரைக்கும் ரெண்டாம் கூடாரத்துக்கு போறதுக்கு வழியே இல்லை. அது எப்படி? ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிறவன் சொல்ல மாட்டான், அவன் தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பான், தேவன் அவனுடைய ஆராதனைக்கு பதிலை கொடுத்துட்டு இருப்பாரு. நான் போய் ரெண்டாவது கூடாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்லுங்க அவசியம் இல்லை. ஆமா. அப்ப முதல் கூடாரம் அழியணும். அப்போ சரீரம் அழிய வேண்டும், சுயம் அழிய வேண்டும், மாம்சத்தின் இச்சைகள் சாக வேண்டும். அப்போதான் வந்து தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும். இன்றைக்கு வெளிப்புற எப்படி நாம் மாம்ச சரீரத்தில் இருந்து மட்டும் ஆராதிக்கும் போது நாம் யார் ஆராதிக்கிறோம்? இப்போ தேவனை நோக்கி நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆவியில் ஆராதிச்சா அப்படின்னு ரெண்டாம் கூடாரத்தில் ஆராதனை பண்ணிட்டு இருந்தா அவர் ரெண்டாம் கூடாரமாகி ஆவியிலிருந்து அதை ஏற்றுக்கொள்வார். இப்போ முதல் சரீர கூடாரத்தில் ஆராதிச்சுட்டு இருந்தா அவர் எப்படி அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வார்? ஆராதிக்கணும். நம்ம யாரும் ஆராதிக்கிறோம், மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆராதிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இங்கேயும் சரீரத்தில் ஆராதிக்கிறான், அங்கேயும் அங்க சரீரத்தை தான் அவன் ஆராதிக்கிறான்னு அர்த்தம். அப்ப இங்க ஆவியில் ஆராதிக்கும் போது அங்கேயும் தேவனை ஆவியில்
ஆராதிக்கிறான்.
ஆமா. அப்ப முதலாம் கூடாரத்தில் நித்தமும் ஆராதனை செஞ்சா அங்க நித்தமும் மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறான். இப்போதான் நடக்குது, இந்த மாறணும், அது மாற போகுது. இப்போ அற்புதம் செஞ்சால் சபைக்கு இன்னொரு அற்புதம் நடக்கு. இப்போ பாருங்க, கூடிய சீக்கிரத்தில் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அற்புதம் நடந்துட்டு இருக்குது. ஆமாம், தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம்னு என்ன? இதுதான் தீர்க்க தரிசனம். பைபிள் இருக்கிற வசனத்தில் லைனாக சொல்கிறது தீர்க்க தரிசனம் கிடையாது. அது பிசாசு இதை விட நல்லாவே சொல்லும், அசுதாவி இதை விட நல்லாவே சொல்லும். ஆ ஆமாம், எல்லா வேலையும் நல்லா செய்யும். ஆமாம், எல்லாம் நல்லா செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தைங்கிறது, நித்திஜீவ வார்த்தைங்கிறது புளிக்காத மாவு, சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கும், இனிப்பு இருக்காது. ஆமாம், புளிப்பில்லாத மாவு இது. கசப்பான கீரையோட புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்ணும், கொஞ்சம் கஷ்டம்தான், முடியாது. ஆமாம், ஆமாம், பைபிளில் இருக்கிற இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு இது நாலு வரைக்கும் புரியாமல் இருந்தது. கசப்பு சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. அதனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை போய் சேரும், மற்றவங்களுக்கு அது போனாலும் அது திரும்பி வந்துடும். அதனால் இங்கு முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும், அப்படின்னா மாம்ச சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் தேவனை ஆவியில் ஆராதிக்க முடியாது. அவனுடைய சுயம் சாக வேண்டும், மாம்சத்தின் கிரியில் அழிய வேண்டும், மாம்சம் உடைய வேண்டும். அப்படி செதஞ்சாதான் அவன் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும். அப்போ தான் வழியை கண்டுபிடிக்க முடியும். வசனம் சொல்லுது, முதல் கூடாரம் நிற்குதா, மாம்சத்தின் கிரியைகள் அப்படி என்ன உயிரோடு இருக்குதா, அவன் ரெண்டா கூடாரத்துக்கு போகவே முடியாது, வழியே தெரியாது. அப்படியாக ஆவியானவர் தெரிவுபடுத்துகிறார். அந்த மாதிரி பரிசுத்தாவி யாருக்கு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தெரியும், பரிசுத்தாவி இல்லாதவனுக்கு தெரியாது. நாம் தினந்தோறும் நித்தமும் கூடாரத்தில் ஆராதிப்போன்னு சொல்லிட்டு அவன் நித்தமும் ஆராதிச்சுட்டு இருப்பான், அங்கே ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திரும்பி வாசிப்போம் 9:10. போதும். அப்போ இந்த முதலாம் கூடாரத்திலிருந்து ஆராதனை செஞ்சா அவனுடைய மனசாட்சி பூரணப்படையுமா? அடையாது. ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் ஜபத்தை ஏற்றுக்கொண்டானா மனசாட்சி சுத்தம் அடையுமே. இங்கே மனசாட்சி பூரணப்படுத்த கூடாதவைகள்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ மாம்சத்தில் மட்டும் ஆராய்ச்சிட்டு சரீரத்தில் இருந்து மட்டும் நாம் ஆராய்ச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய மனசாட்சி சுத்தம் அடையாது. அப்போ நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அப்போ தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும்னு சொன்னால் இந்த முதல் கூடாரம் உடையணும், சாகணும். அப்போ தான் ரெண்டாம் கூடாரத்தில் போய் ஆராதனை செய்ய முடியும். இன்றைக்கி முதல் கூடாரத்தை சாகாமையாக போய் நான் ஆவியோடும் துதிக்கிறோம் உண்மையோடும் துதிக்கினா அது எப்படி? அது போய் முதல் கூடாரம் இருக்குது, சரீரத்தினுடைய மாம்சத்தினுடைய கிரியைகள் இருக்குது, மாம்சத்தின் கனிகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா சபையினுடைய உபதேசம், அப்படின்னா சபையினுடைய பிரிவு வந்தாவே போதும், அதே வந்து மாம்சத்தின் கிரியைகள் தான். ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறான். இப்படி செய்கிறதுனால் உங்களுக்குள்ளும் பொறாமைகளும் வாக்குவாதங்களும் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இப்படியே வந்து இவன் சின்ன பிள்ளைக்கு தான், அப்போ இன்னும் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க எப்படி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும்? முடியவே முடியாது. அப்போ முதல் கூடாரம் உடையணும், முதல் கூடாரம் நிற்கக்கூடாது, முதல் கூடாரம் சாகணும், மாம்சத்தின் கிரியைகள் ஒழிய வேண்டும். அப்போ முதல் கூடாரத்திலேருந்து ஆராதனை செஞ்சிட்டு இருந்தா அதில் ரெண்டாம் கூடாரத்தில் மனசாட்சிங்கிறது ரெண்டாம் கூடாரம் இல்லையா? அப்போ மனசாட்சி சுத்திகரிக்கப்படுமா? இல்லை. ரெண்டாம் கூடாரத்திலேருந்து ஆராதிச்சா தான் ரெண்டாம் கூடாரம் சுத்திகரிக்கப்படும். முதல் கூடாரத்திலேருந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தா எப்படி இருதயம் சுத்தமாகும்? சுத்தமாகாது. நம்ம எந்த இடத்துலேருந்து சுத்தம் பண்ணுறோமோ அந்த இடம் தான் சுத்தமாகும். நம்ம பாட்டுக்கு கேட்டுக்கு வெளியிலிருந்து சுத்தம் பண்ணிட்டு நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன்னு எப்படி நடக்கும்? வெளியில் மட்டும் எல்லாம் சோப்பு இப்பெல்லாம் போட்டு எல்லாம் கழுவி சரீரத்தை சுத்தம் பண்ணிட்டு மனக்கு போட்டு நான் இருதயத்தை சுத்தம் பண்ணேன்னா எப்படி? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மதியினனே பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறாய், நீ ஏன் உள்புறத்தை சுத்தமாக்கல, வெளிப்புறம் சுத்தமாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை, வெளிப்புறத்தை சுத்தமாக்குறதுக்கு தினந்தோறும் சோப் போட்டு கழுவுறாங்க, தினந்தோறும் சென்ட் அடிக்கிறாங்க. ஆனால் உள்ள வந்து மனசாட்சியை பூர்ணப்படுத்தாது. நித்தமும் அவர்கள் பிரவேசிப்பார்கள், நாடோறும் என்னை தேடி வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. அப்போ இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித சாணங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. இன்னைக்கு சரீரத்துக்கேற்ற சடங்குகளை லைனாக செஞ்சிடறான் கிறிஸ்தவன். ஆவி ஆத்மாவ அப்படியே சாக போட்டுட்டான். ஆவி ஆத்மா எங்கேன்னு கேட்டா அது எப்பயோ எங்கேயோ போச்சா? இதுதான் பரலோகத்துக்கு போகிற வழி. ரிச்சிக்கப்பட்டாச்சா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சா, பரிசுத்தாவி வந்தாச்சா, துள்ளியாச்சா, அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சா, கொஞ்சம் ஊழியத்தை ஆரம்பித்தாச்சு, புறம்போக்கில் கொஞ்சம் சபைகளை கட்டியாச்சு, உடனே பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டு வந்தாச்சு. இதுதான் வழி. எல்லாரும் உலகம் முழுவதும் இதுதான் செய்கிறாங்க. அதனால் இதுதான் வழி. பைபிளில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை போட்டு பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் கொடுக்குற வேலை தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்தை அவன் கண்ணில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆமாம், போகிறவனையும் விடமாட்டான். ஆமாம், அதனால் தினந்தோறும் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறையே, நீ உள்ளே இருக்கிறது பார்த்தியா, உள்ளே இருக்கிறது சுத்தம் ஆகுமா? மனசாட்சி ஒரு நாளும் சுத்தமாக்காது. Ésaïe 58:1-2. Ésaïe 58:1-2. இங்கே என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, நாடோறும் என்னை தேடி, தினந்தோறும் சபைக்கு போவாங்க, வார வாரம் போவாங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், ஜாதியாரை போல் நாடோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள், சேர விரும்புகிறார்கள். ஆனால் என்ன இல்லை, இல்லை அங்கே ஆவி ஆத்மாவில் அங்கே இல்லை, அங்கே சரக்கு இல்லை. அதனால தான் சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. என்னத்தை தெரிவினா, நீ வந்து சரீரத்தில் தான் ஆராதிச்சுட்டு இருக்கிற, சரீரத்தில் ஆராதிக்கிற போதெல்லாம் நீ யாரை ஆராதிக்கிற? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நீ ஆராதிச்சுட்டு இருக்கிற. அதை வந்து என்ன சொல்லு, சத்தம் போட்டு சொல்லு, என்னுடைய ஜனத்துக்கு நீ அதை சொல்லு. தேவனுடைய நியாயத்தை நீதியை விட்டு விலகாமல் நல்ல பரிசுத்த ஜாதியை போல தினந்தோறும் வந்து சேர்றையா ஒழிய அதில் உண்மையும் கிடையாது, நீதியும் கிடையாது. இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வர்ற ஜனங்களாம் ஓடி போயிடுறாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர், பாஸ்டர் நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தையை கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர், அப்போ தான் உங்கள் காணிக்கிட்டப்பா ரொம்பன்னு. எல்லாரும் அப்படித்தான் பேசுகிறாங்க. இல்லை, இங்கே வசனம் சொல்லுது, சத்தம் போட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, நீ அவர்களுக்கு அவருடைய பாவத்தை தெரிவி. தினந்தோறும் வர்றாங்களே ஒழிய, நீதி நியாயத்தை கேட்டு ரகசியங்களை கேட்டு மறைபொருளை கேட்டு போகிறாங்களே ஒழிய உண்மையும் கிடையாது, நீதியும் கிடையாது. ஆனால் தினந்தோறும் ஊழியக்காரனும் தினந்தோறும் நாடோறும் அவன் வந்து தேவனுக்கு பலிகளை செலுத்தினான், அது அவன் மனசாட்சி சுத்தமாக்கலை. இன்றைக்கி தினந்தோறும் தேவனை காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, சாயங்காலம் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. எது சரீரத்தில் மட்டும்தான், அங்கே ஆவியில் ஒன்றுமே இல்லை, உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. எப்படி அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார்? அதனால் ஊழியக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சத்தம் விட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, நீ சொல்லு, கேட்குறவன் கேட்காட்டு, கேட்காதவன் போகட்டும், ஞாயிற்றுப்பு அவன் மேலே வரட்டும். நீ ஞாயிற்றுப்புலேருந்து தப்பிச்சுன்னா என்னுடைய ஜனத்துக்கு நீ அவருடைய பாவத்தை தெரிவி. நீ என்ன நியாயத்தையும் வழியும் சேர விரும்பினாலும் உண்மையும் நீதியும் இல்லாத ஜனங்கிறது கிறிஸ்தவங்க அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படையாக சொல்கிறார். ஏசையா 65. ஒன்றிலிருந்து அஞ்சு வரை வாசிப்போம். போதும். இதில் எத்தனை ஜனங்கள் இருக்காங்க சொல்லுங்க பாப்பா. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். யார் இது? தினந்தோறும்
தேடுறான்.
தேடுறான் அப்படி கிடையாது, தினந்தோறும் தேடுறான். இந்துவா தேடுறான் சொல்லுங்க பாப்பா. மூணாம் வசனம் வாசிப்போம். போதும் போதும். நித்தம் என்னை எனக்கு கோபம் உண்டாக்கி. அப்போ என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களால் தேடப்பட்டேன். யார் இது? ஆண்டவர் தேடுற ஜனங்க யாரு? நம்மள யார் யாரு சொல்லுங்க பாப்பா. இதெல்லாம் யாரு? என்னை குறித்து கிறிஸ்தவங்க. ஆனா தேடுறாங்க ஆண்டவரை. என்ன செய்ய மாட்டாங்கன்னா இங்க வாசிக்க பாப்பா. விசாரிச்சே கேட்க மாட்டான். என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி. இன்னும் எசைக்கல்ல 33 அதிகாரத்தில் இருக்குது. ரொம்ப எப்படி குழல் ஊதினாலும், இனிமையான வாசனைய இனிமையான ராகத்தோட குழல் ஊதினாலும் அவன் கேட்கவே மாட்டான். விசாரித்தே கேட்க மாட்டான். ஆனால் தினந்தோறும் ஆண்டவரை தேடுவான். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. ஒரு அர்த்தம் இல்லாமல் ஆண்டவரை தேடி என்ன புரியாச்சுனா? ஆனால் நம்ம 30 வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கணும், எண்ணி பார்க்கணும், எப்போ இன்க்ரிமெண்ட் வருது, எப்போ சம்பளம் ஏற்றுறாங்க. 4 வகுப்பு படிக்கிறான், உடனே 5 வகுப்பு போகணும்னு நினைக்கிறான், உடனே 6 வகுப்பு போகணும்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மட்டும் 10 ஆனாலும் அதே கதை தான், 15 ஆனாலும் அதே கதை தான். ஒன்றுலேயும் வளர்ச்சி இல்லை. ஆண்டவர் எனக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு இதை தாரும் அதை தாருன்னு சொல்லிட்டு நாம் மட்டும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம் ஒழிய தேவனுக்கு எண்ணத்தை கொடுக்குறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எண்ணத்தை கொடுக்குறோம், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம்? ஒன்றுமே கிடையாது. என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். தினந்தோறும் ஆண்டவரை தேடுறானா, அவன் ஆண்டவரை குறித்து விசாரிக்கவே மாட்டான். அப்போ என்னத்தை தேடுறான்? வேற எதையோ தேடிட்டு இருக்கான். தேடுற ஆண்டவரை என்னத்தை தேடுறான்? இதுக்கு கீழே வருது இப்போ என்னத்தை தேடுறாங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். இங்கே தினந்தோறும் தேடுறான ஒழிய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் விசாரித்து கேட்க மாட்டான். பூர்வ வழி எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு. ஆனால் அந்த அதை கேட்கவே மாட்டான். பூர்வ வழினா மூலோபதேசம். என்ன ஆண்டவர் சொன்னார் அதுக்கு? இப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும். ஆமாம், இப்போ எனக்கு ஒரு பைக் வேணும். ஆமாம், சின்ன பிள்ளைகளை கேட்டால் என்ன வேணும்னா, இப்போ எனக்கு ஒரு நல்ல செல்ஃபோன் வேணும். ஆமாம், கொஞ்சம் பாஸ்டருக்கு படித்த ஊழியக்காரனை கேட்டால் என்ன பண்ணுன்னா, உடனே அமெரிக்காவுக்கு போகணும். இப்படி என்ன வேணும்னு கேட்டால் என்னத்தையோ தேடிட்டு இருக்காங்களோ ஒழிய ஒரு நாளும் ஆண்டவருடைய காரியங்களை விசாரித்து கேட்கறதுக்கு வரவே மாட்டாங்க. நானும் ஆண்டவருடைய காரியங்களை விசாரித்து கேட்கணும் பேசணும்னு சொல்லி ஆளுகளை கூப்பிட்டாங்க கூட நேராக வருவாங்க, சாப்பாடு டைமுக்கு வருவாங்க ஆளுங்க. நான் இங்கே முதல்ல 2-3 மீட்டிங்கெல்லாம் வச்சு பார்த்தேன். வச்சு பார்த்தா எப்போ வராங்கன்னா கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு வருவாங்க. அதனால் இந்த மாதிரி பைபிள் டிஸ்கஷன் ப்ரோக்ராமே நான் வைக்கல. ஆமாம், சாப்பா அதைத்தான் தேடி வர்றாங்களே. தேவனுடைய வார்த்தைகளை விசாரித்து கேட்கறதுக்கு வரல. சரி, மொத்தம் 3 வகையான ஜனங்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை மொத்தம் 3 வகையாக பிரிச்சிடலாம். என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்க, மதத்தின் அடிப்படையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். அப்புறம் என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். யார் இது? அப்புறம் என்னுடைய நாமம் விளங்காது இருக்கிற இந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன்
என்றேன்.
இல்லை இல்லை இல்லை, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். இது யாரு? இல்லைன்னா என்னுடைய நாமம் விளங்காது இருக்கிற ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். இது யாரு? என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். தேவனை தேடவே மாட்டான். அப்ப முதல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, அதை கண்டுபிடிச்ச பாப்பா. இங்க வந்து கண்டறியப்பட்டேன் இருக்குது, அங்க தேடப்பட்டேன் இருக்குது, அங்க டெய்லி தேடிட்டே இருக்கான். ஆனா ஆண்டவர் விசாரிக்கிறது இல்ல. இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க தேடாம இருக்கிறான், தேடாம இருக்கிறான், ஆனா ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன வித்தியாசம் இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் நம்ம கணக்கு போட்டு பார்ப்போங்க. லாபம் நஷ்டம் கணக்கு நாம போட்டோம்னா எப்படி, எனக்கு இவ்வளவு சம்பளம் பாக்கி இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல அன்னை. அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தைக்கும் இடையில இருக்கிறது என்னன்னு கணக்கு போட்டால் அந்த பொருள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வேத பண்டிதர்கள்கிட்ட பேச வேண்டிய சப்ஜெக்டா இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஞானமா பேசுறதுக்கு உண்டான ஒரு கிருபியை கொடுத்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பேசுறேன்
நான்.
ஆமா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். அப்போ முதல்ல வந்து விசாரித்து கேளாமல் தேடுறான். அப்போ ஒருத்தன் வந்து தேடாமல் இருந்துட்டு ஆண்டவர் வந்து அவனை கண்டறிகிறார். இந்த ரெண்டு வரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இல்லை, அந்த ரெண்டு வார்த்தையும் வாசிங்க பார்ப்போம். என்ன வித்தியாசம் இருக்குது இதில்? இல்லாத ஒன்று அங்கே இருக்குது, அதில் ஒன்று இல்லாத இது இங்கே இருக்குது. அப்ப எப்படி தேடாம அவன்
கண்டறிஞ்சான்?
வசனத்தில் இருக்கிற வார்த்தை என்ன? ஏன்னா நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கிறீங்க, அதனாலதான் கண்டுபிடிக்க முடியல. நீங்க எல்லாருமே ஆண்டவரை தேடுறீங்களே ஒழிய ஆண்டவரை விசாரித்து கேட்கறதே இல்லை, அதனாலதான் இதுக்கு பதில் சொல்ல முடியல. கொஞ்சம் கணக்கு போட்டு
பாருங்களேன்,
இன்னும் புரியல. இன்னும் புரியல, எவ்வளவு எளிமையா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையை ரெண்டு டைம் வாசிச்சா போதும், கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க விசாரித்து கேக்குறீங்களா இல்லையாங்கிறது இப்ப தெரியுதுல. தேவனுடைய வார்த்தையில இல்ல, நீங்க தேவனுடைய வார்த்தைகளை விசாரிச்சு கேட்கறீங்களா இல்லையாங்கிறது இதுக்கு சொல்ற பதில வச்சே நான் உங்களை சொல்லிடுவேன் நீங்க
யாருன்னு.
ஆமா, அவன் எப்படி கண்டுபிடிச்சாவன், எப்படி தேவன் அவர்களை வந்து கண்டறிந்தேன்னு சொல்றாரு, என்ன காரணத்தினால? இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமா இப்ப சொல்லியிருக்கேன். கண்டறி எப்படி ஆண்டவரானால அவன் கண்டறியப்பட்டான்? சரி, நீ இவ்வளவு டைம் கொடுத்தாச்சு, உங்களால் சொல்லவே முடியல. காரணம், நீங்கள் யாருமே தேவனுடைய வார்த்தைகளை விசாரித்து கேட்காத ஆளுங்கிறது இதனால தெரிஞ்சு போச்சு. சரி, நானே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் யாருமே தேவனுடைய வார்த்தைகளை விசாரித்து கேட்காத ஆளுக, அதனால உங்களுக்கு தெரியல. இவன் என்னத்தினால எப்படி கண்டறியப்பட்டானா, இவன் தேடலை, தேவனுடைய வார்த்தைகளை விசாரித்து கேட்டறிந்தான். இப்போ புரிஞ்சிருச்சா? தேவனுடைய வார்த்தைகளை விசாரித்து கேட்கிறவர்களை தேவன் கண்டறிந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை விசாரிக்க மாட்டான், ஆனால் தினந்தோறும் தேடிக்கிட்டே இருப்பான். அப்போ இப்படி நம்ம போட்டு பார்ப்போமே, தேவனை தேட மாட்டான், ஆனால் என்ன பண்ணுவான், தேவனுடைய வார்த்தைகளை விசாரிப்பான். அப்போ இவன் வந்து தேவனை தேட மாட்டான்னு சொல்லும்போது நம்ம நினைப்போம், பக்தி இல்லாதவனாக இருக்கிறான், ஆண்டவருடைய காரியங்களில் பிரியம் இல்லாதவனாக இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவனை கண்டறிஞ்சிருக்காரு. இன்னைக்கு வெளிப்படையாக தினந்தோறும் ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து மயமானம் பண்ணுறவங்க நினச்சிக்கிறது என்னன்னா, நம்ம தான் தினந்தோறும் ஆண்டவரை தேடுறான்னு, ஆனால் ஆண்டவர் அவன் விசாரிக்கிறது இல்லை. ஆனால் தினந்தோறும் ஆண்டவரை தேடாதவன், நம்முடைய பார்வையில் ஜெபம் பண்ணாதவன், பைபிள் படிக்காதவன், அவனெல்லாம் தினந்தோறும் ஆண்டவரை தேடாதவன். ஆனால் இவன் என்ன பண்ணுவானா, அவன் விசாரிப்பான், எப்படி இந்த வார்த்தைன்னு என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சிந்திப்பான், தியானிப்பான். அப்போ உங்களுக்கு ஏன் இந்த பதிலை சொல்ல முடியலன்னா, நீங்களும் தேவனுடைய காரியங்களை விசாரித்து அறியாத ஜனங்கள் அப்படிங்கிறது. இல்லைன்னா பதில் சொல்லிக்கலாம்ல. அப்போ முதல்ல இருக்கிறவங்க எல்லாருமே மதவாதிகள், விசாரித்து கேட்காம இருக்காமல் பார்த்தீங்களா, எல்லாம் மதவாதிகள். எல்லா மதத்துக்கூட போய் இன்றைக்கி கிறிஸ்தவங்களும் வெள்ளைன்ட்டான் அவன் மஞ்சள்ன்ட்டான் பச்சைன்ட்டான் எல்லாம் ஒரு கலவை போட்டு இன்றைக்கி மஞ்சள் தினந்தோறும் தேடுறான ஒழியை ஆண்டவரை குறித்து விசாரிக்கலை. மதத்தை சாராதவர்கள் தேவனை விசாரித்து கேட்பார்கள், அதனால் அவங்கள தேவன் கண்டறிந்திருக்கிறார். அப்படி தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனன்னு ஒன்று இருக்குது. சரி, மூணாவது பார்ப்போம். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். யார் இது சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மூணு பங்காக பிரிச்சிடலாம். இந்த மூணு பங்கில் முதல்ல ஒரு பங்கு சொல்லியாச்சு, ரெண்டாவது ஒரு பங்கு சொல்லிட்டேன், மூணாவது ஒரு குரூப் இருக்குது, அதை சொல்லுங்க பாப்போம். அதான் யாரு பைபிள் எத்தனை டைம் படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம், எவ்வளவு பிரசங்க கேட்டிருக்கேன்னு பார்க்கலாம். இது யாரு? என்னுடைய நாமம் விளங்காது இருந்த ஜாதி, அது யாரு? எல்லாம் தெரியுது, அந்த நாமத்தில் மட்டும் பிரச்சனை. இதோ இங்கே இருக்கிறேன்னு சொல்றாரு, அவன் வரமாட்டான், தேட மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா, என்னுடைய நாமம் விளங்காது இருந்த ஜாதி, தேவனுடைய நாமத்தை மட்டும் விளங்கவே விளங்காது. யார் அது? முதல் லிஸ்ட்டில் தான். நீங்கள்லாம் தேடுற ஆளுக விசாரிக்காத ஆளுக, அந்த லிஸ்ட்டில் வந்தவங்க இந்த லிஸ்ட்டுக்கு வர முடியாது, இந்த லிஸ்ட்டுக்கு வந்தவங்க அந்த லிஸ்ட்டுக்கு வர முடியாது. எல்லாம் நம்ம தான் நம்ம தான் சொன்னது எப்படி? சோத்திர யாருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். சோத்திர இது யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை. ஆண்டு பைபிளில் இருக்கிற நிறைய காரியங்கள் ஒரு ஜனத்துக்கு புரிஞ்சிருக்குது. பைபிளில் இருக்கிற ஒரு காரிய அநேக காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு முக்கால்வாசி நல்லா தெரியும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு பேரில் மட்டும் பிரச்சனை. இப்போ சொல்லுங்கள் பாப்போம். முஸ்லீம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை, மற்றதெல்லாம் பைபிளில் நல்லா புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் சொந்த ஜனம், அந்த சொந்த ஜனத்தை ஆண்டவர் தனியாக பிரிக்கிறார். அவங்களுக்கு எங்கேயும் விசாரிக்க வேண்டாம், தேட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஆண்டவர் அவங்க கூடயே இருக்கிறார். அதை எப்படி நீ அந்த ஜாதியாக மாற முடியும்? நீ எல்லாம் மாற முடியாது, அது அந்த ஜனங்கிறது அந்த ஜனதா. நீ வந்து காட்டொழியும் வரான், புறஜாதி, புறஜாதியாக இருந்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்க, கிறிஸ்தவங்களாக மாறினவங்க தினந்தோறும் தேவனை தேடுறாங்களோடைய விசாரிக்கிறதில்ல, மதவாதிகள் எல்லாமே விசாரிக்கிறதில்ல. இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லாம் ஒரே கேட்டகரி தான். நாமம் விளங்காத ஜாதி யூதர்கள், அவங்க எருசலேமில் தான் இருக்காங்க, இங்கே இல்லை. அப்புறம் ஆண்டவரை தேடுகிற ஜனம், விசாரித்து கேட்டு தேடுகிற ஜனத்திற்கு தேடாமல் இருந்தாலும் இங்கே நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறார். அப்படின்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனன்னு ஒரு ஜனங்கள் இருக்காங்க. அவங்க சர்ச்சுக்கு போகாமல் இருப்பாங்க, பைபிளை வாசிக்காமல் இருப்பாங்க, பார்த்தா மதவாதிகள் போல எல்லாம் ஜபம் பண்ணாதவங்களாக இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம தீர்க்கிற தீர்ப்பு இல்லை, தேவன் வந்து இருதயத்தை பார்த்து அவர்களை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். அப்படியாக மூன்று வகையான ஜனங்கள் இந்த தினந்தோறும் தேடுறாங்க பாருங்கள், அவங்க பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. என்னன்னு பார்ப்போம். மூணாம் வசனத்துலேருந்து வாசிப்போம், இல்லை ரெண்டுலேருந்து வாசிப்போம். ஆ போதும், தினந்தோறும் தேடுறாங்க, தினந்தோறும் தேடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நாள் முழுதும் கையை நீட்டிகிட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தன் தேடிட்டு இருக்கிறான், உடனே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவான், என்னப்பா தேடுறேன்னு அவனை கை நீட்டி கூப்பிட்டு கேட்குறான். அப்போ தினந்தோறும் தேடுறாங்க கிறிஸ்தவங்க ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நாள் முழுவதும் கையை நீட்டிகிட்டு இருக்காரு. தினந்தோறும் இல்லை, நாள் முழுவதும் கையை நீட்டிகிட்டு இருக்காரு. என்ன தேடுறா, என்ன தேடுறா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவன் தேடுறான் சொல்கிறானா? சொல்ல மாட்டேங்கிறான், இங்கே பார்க்க மாட்டேங்கிறான். அவன் என்னத்தையே தேடுறான், ஆனால் என்னத்தை தேடுறேன்னு ஆண்டவர் கையை நீட்டி கேட்குறாரு. நாள் முழுவதும் கரை நீட்டினேன், ஆனால் அவங்க அந்த கரத்தை பார்த்தாங்களா? இல்லை, பார்க்கல. அப்போ என்ன, வேறு என்னத்தையே தேடுறாங்க. ஆ, நடக்க முட்டாண தினத்திற்கு நாள் முழுவதும் கையை நீட்டினேன், அந்த ஜனங்கள் போதும். ஆண்டவர் நாள் முழுவதும் கரை நீட்டிட்டு இருக்காரு, இவன் தேடி பார்க்க மாட்டேங்கிறான். இவன் என்ன பண்றான், தினந்தோறும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். தினந்தோறும் ஆண்டவர் கோபம் உண்டாக்குறான். நாள்தோறும் தேவனை தேடுறாங்க, நாள்தோறும் தேவனை தேடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நாள் முழுவதும் கரணை நீட்டிட்டு இருக்காரு. என்னத்தை தேடுற, என்னத்தை தேடுற சொல்லு, நான் உனக்கு சொல்கிறேன்
அப்படின்னு
தேடிட்டு இருக்கிறான். அவர் சொல்கிறாரு, நாள் முழுவதும் எனக்கு கோபம் உண்டுட்டேன், நான் எத்தனை நேரம் கை நீட்டிகிட்டு இருப்பேன், கை வலிக்குது. என்னத்தை தேடுறப்பா, நாள் முழுவதும் கரை நீட்டி நீட்டி அவர் கோபம் என்ன சொல்கிறாரு, நானும் தேடி கையை நீட்டிகிட்டே இருக்கிறேன், அவனும் தேடிட்டே இருக்கான், நாள் முழுவதும் எனக்கு கோபம் உண்டாக்கிட்டு இருக்கான். என்ன கோபம், நான் கையை நீட்டினது அவன் பார்க்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, என்னத்தை தேடிட்டு இருக்கானா, இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் என்னத்தை தேடுறாங்கிறத. என்னென்னா, முரட்டாட்டம் உள்ள மனசில் அவன் எதையோ தேடிட்டு இருக்கான். ஆ, முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் கரை நீட்டினேன், அப்போ அந்த ஜனங்கள் என் சன்னதியில் நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களில் பலியிட்டு. என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பாப்பா? இல்லை, எல்லாம் கார்டன் மினிஸ்ட்ரி, இந்த தோட்டம் அந்த தோட்டம்னு சொல்லி பெரிய மீட்டிங் வச்சிட்றாங்க. தோட்டங்களில் பெரிய பெரிய கன்ஃபெஷன் நடக்குது இன்றைக்கி. இந்த கார்டன் மினிஸ்ட்ரி, அந்த கார்டன் மினிஸ்ட்ரி, எல்லாம் தோட்டத்தை உருவாக்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான், தோட்டத்தை பேரை வச்சுட்டு தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறான். தோட்டங்களே வெளியிட்டு செங்கல்கள் மேல் தூபம் காட்டி, அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு பெரிய மேடையை கட்டிடுறான். புல்பீட்டு சிமெண்ட்லேயே ஆன புல்பீட்டு, அப்படி இருந்தால் தான் நான் பிரசங்கத்துக்கு வருவேங்கிறான். அப்படி நிறைய பேர் சிமெண்ட்டில் வந்து பிரசங்க மேடைகளை கட்டிட்டு இது நிரந்தரமாக இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இடத்துல தான் நான் பேசுவேன், அங்கே தான் பேசணும், சாதாரண இடத்துலலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு அந்த பெரிய பிரசங்க மேடையை உண்டாக்கி அதை வந்து ஒரு மத ஆச்சாரமாக செஞ்சிட்ருக்காங்க. பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம், பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து. ஆமாம், இன்றைக்கி நீ ஆவியில் செத்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எழுத்தின்படி சாவ, அதையும் நான் பார்த்துக்கிறேன், இதையும் நான் பார்த்துக்கிறேன். அடக்கம் பண்ணுற ஆராதனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்கும், அது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆ, அதுக்கப்புறம் பாலான இடங்களில், என்ன பாலான இடங்களில் எப்படி ராத்தங்கிறது, இன்னும் சரியான பதில் ஒன்றும் பேச முடியல. உங்களால் கரெக்டு, இந்துக்கு கல்யாண மண்டபத்தில் அந்த இது விக்கிரகம் இருக்கிற இடங்களெல்லாம் போய் ஆன்லைன் பிரேயர் நடத்திட்டு மீட்டிங் நடத்திட்டு உட்காந்துருப்பான். பன்றி இறைச்சியை தின்று அப்படின்னா என்ன அர்த்தம், பன்றி இறைச்சினா பன்னி என்னத்தை, இப்பதான் கொஞ்சம், ஆமா நன்மை தீமை தெரியும் ஆனா சிந்திக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற வசனங்களை கேட்டு அதான் அதான் மேல சொல்லி இருக்குது, விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். இப்ப வந்துருச்சா பதிலாங்க, பன்றி இறைச்சினா சிந்தித்து தியானிக்க மாட்டான், ஆனா ஆண்டவரை தேடுவான். எதுக்கு தேடுறான், பெரிய புல்பீட்டு கட்டி இருக்குதா, கார்டன் மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்களா, பாலான இடங்கள் அப்படின்னா கல்யாண மண்டபம் அது இது இருக்குதா, அங்கே போய் ஆள்நேர் பெயர் நடத்தலாமா? அப்புறம் தங்கள் பாத்திரங்களில் அருவறுப்பானதை வைத்திருந்து, அப்படின்னா நாங்கள் இந்த பட்டம் இந்த பட்டம் இந்த பெரிய பாஸ்டரு சின்ன பாஸ்டரு அவர் அமெரிக்கா படித்தவர் லண்டன் படித்தவர் அப்படின்னு சொல்லி பட்டம் பதவிகளை வைத்திருந்து நீ உன்மட்டிலிரு என் சமீபத்தில் வராது உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தேன் அப்படின்னா இவங்களுக்குள்ளேயே பரிசுத்தத்தை ரேங்க் போட்டுருவாங்க இது முதல் வருஷ பரிசுத்தம் இது பெரிய பாஸ்டருக்கு உட்கார சாரு ஆ அதான் பைபிளில் தான் போட்டிருக்குது நீ கீழே தான் உட்காரணும் ஆமாம் அது கீழே உட்காரதுலையும் கூட பந்தி இருக்குது முதல் வரிசையில் இவங்க தான் உட்காரணும் ரெண்டாவது வரிசையில் இவங்க தான் உட்காரணும் பாஸ்டர்களுக்கு அதே மாதிரி தான் இந்த வருஷம் தான் உட்காரணும் இந்த வருஷம் தான் உட்காரணும் இதை படிச்சிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது நீ உண்மட்டில் இரு நீ இங்கே வரக்கூடாது இந்த இடத்துக்கு வரக்கூடாது நீ நான் உன்னை காட்டிலும் பரிசுத்தன் நீ இங்கே தான் சாப்பிடணும் நீ இங்கே தான் இருக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லைகளை வைத்து இது வந்து கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் இல்லை இந்து மதத்துலையும் இருக்குது முஸ்லீம் மதத்தில் இருக்குது எல்லா மதத்துலையும் இருக்குது ஆமாம் அது முதல்ல வரிசையில் உட்கார்றதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காங்க பந்தியில் முதன்மையான இடத்தை விரும்பி இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்லியிருக்காரு அப்படி உண்மட்டிலும் என் சமீபத்தில் வராது உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் என் கோபத்தினால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியமாக இருக்கிறார் அப்போ தினந்தோறும் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்கலையே இவன் எங்கே என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறான் ஆண்டவர் அவனை எப்போ அது இல்லை இது நான் சொல்கிறது கேளுங்கிறாரு இல்லை இல்லை எனக்கு இது வேண்டாம் எனக்கு அதுதான் முக்கியம்னு இங்கே வால் போஸ்ட் அடிக்கிறது என்ன அதென்ன இதென்ன அப்படியா போயிட்டுருக்கு இப்படியாக இன்றைக்கு மாம்சத்திலே தேவனை ஆராதிக்கிறவர்கள் மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஹல்லேலூயா